புலம்பெயர் வாழ்வியல் ஒரு பார்வை பதிவுகளின் அன்பு நேயர்களுக்கு என் வணக்கங்கள். புலம்பெயர் வாழ்வியல் குறித்த பல்வேறு அம்சங்கள் பற்றியதான இந்த தொடர் நிகழ்வுகளில் அண்மை காலத்தில் இடம்பெற்றதான நிகழ்வுகள் முக்கியத்துவமானவைகள் என்ற வகையில் ஒரு இடைநடுவிலான சிறு மாற்றமாக இந்த நிகழ்வுகளில் அண்மை காலத்தில் புலம்பெயர் ஈழத்தமிழ் மக்கள் பார்வைகளும் நோக்கங்களும் அவர்களின் மத்தியில் இடம்பெறுகிறதான நிகழ்வுகளும் பற்றியதான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு அதற்கு பின்னால் வளமையான ஒரு மிக நீண்ட புலம்பெயர் வாழ்வின் அம்சங்களை வளமை போல திரும்ப தொட்டு செல்லலாம் என்ற வகையில் இந்த அங்கத்திலும் கூட அண்மை காலத்து தாயக நிகழ்வுகளின் விளைவுகளாக புலம்பெயர் வாழ்வில் அந்த மக்கள் மத்தியில் ஏற்பட்டு கொண்டதான கருத்துக்கள் நோக்கங்கள் எண்ணங்கள் முதலானவைகள் குறித்த சில பதிவுகளை இங்கே இப்பொழுது கவனிக்கலாம். தாயகத்தில் நிகழ்ந்ததான அரசாங்கத்தை பொறுத்தவரையில் போராகவும் ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு இனப்படுகொலையாகவும் நிகழ்த்தப்பட்டதான அந்த நிகழ்வுகள் முடிவுக்கு வந்த பின்னால் இன்றைய சூழ்நிலையில் இந்த நிகழ்வு முடிந்துவிட்டது என்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டாலும் அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்கிறதான இன அழிப்பு அல்லது இன சுத்திகரிப்பு என்பது இன்னும் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது அல்லது நடக்கிறது என்கிறதான செய்திகள் வந்த வண்ணமே இருக்கிறதான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு காணப்படுகிறது. பல்வேறு விதமான செய்திகளை மனம் கொள்கிற பொழுது தாயகத்தில் அமைதி திரும்பிவிட்டதா, உண்மையிலே அந்த மக்களுக்கு நிம்மதியான நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைத்து விட்டதா என்ற கேள்வி இன்னமும் புலம்பெயர் மக்களின் மனதில், ஏன் ஈழத் தமிழ் மக்களின் மனதிலும் கூட எழுந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம். நடந்து முடிந்துவிட்ட இந்த இன சுத்திகரிப்பு, இன படுகொலை, அதன் விளைவாக எழுந்த மாபெரும் மனித அவலம், இந்த நிகழ்வு இன்றைக்கு முகாம்களில் தங்கியிருக்கிற 300,000 என்ற எண்ணிக்கையை பரவலாக அது கூட்டி குறைத்து பல்வேறு வகைகளில் பல்வேறு தரப்பினர்களால் சொல்லப்பட்டாலும் பொதுவான ஒரு கணக்கெடுப்பில் 300,000 என்பதை பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலையில் அந்த மக்களின் எதிர்காலம் என்ன ஆகிறது என்ற ஒரு கேள்விக்கு முன்னால் இன்றைக்கு அவர்களின் நிலை எப்படி இருக்கிறது, அவர்களுக்குரிய வாழ்விடம், அவர்களுக்குரிய சுகாதாரம், அவர்களுக்குரிய மருத்துவம் இவைகள், அது தவிர அவர்களுக்குரிய உணவு, இந்த தேவைகள் எல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்கின்றன என்கிற ஒரு மிக பெரும் கேள்வியே புலம்பெயர் வாழ் ஈழத்தமிழ் மக்கள் மனதில் இன்றைக்கு ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. நமது நிம்மதியான நிரந்தரமான அரசியல் தீர்வுக்காக என்ன செய்ய போகிறோம் என்கிற சிந்தனை ஒரு பக்கம் இருக்க, எடுத்துக்கொள்ளப்பட்ட விடுதலை போராட்டம் இன்றைக்கு முடிந்து போய்விட்டதா அல்லது மறுபடியும் ஆங்கிலத்திலே குறிப்பிட்டால் பேக் டு ஸ்கொயர் ஒன் என்று சொல்வது போல ஆரம்பிக்கப்பட்ட இடத்திற்கு வந்துவிட்டதா, இனி மேற்கொண்டு இது எப்படி நகர்வது என்ற செயற்பாடுகளில் கூடுதலாக புலம்பெயர் ஈழத்தமிழ் மக்களின் பங்களிப்பே நிறைய இருக்கும் அல்லது இருக்க போகிறது என்கிற ஒரு கருத்தும், அது முன்னையதான இத்தகைய தடுமாற்றங்கள் சிக்கல்களை சந்திக்காமல் சரியானதாக நேரானதாக நகர்த்தப்பட வேண்டும் என்கிற வகையில், அதுவும் மிக கூடுதலாக சொல்லப்பட்டால் வன்முறையற்ற ஜனநாயக வழியிலான அதே நேரத்தில் அனைத்து தமிழ் மக்களும் ஒருமித்த மக்களால் முன்னெடுக்கப்படுகிற அவர்கள் எண்ணங்கள் சிந்தனைகளை ஒருமித்து பிரதிபலிக்கிற ஒரு போராட்டமாக அமைய வேண்டும் என்கிற ஒரு நிலையில் அது குறித்ததான பல்வேறு கருத்து வேறுபாடுகள் கருத்து முரண்பாடுகள் முட்டி மோதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உண்மையில் இந்த சிக்கல்கள் என்பவைகள் எல்லாம் வரலாறு நமக்கு கற்பித்திருக்கிற பாடத்தில் இருந்து கலங்கினாலேயே தெளிவாகும் என்பது என்ற வகையில் இத்தகைய பல கலக்கங்களுக்கிடையில் மிக நிச்சயமான ஒரு நல்ல முடிவு வரும். வந்ததன் பின்னால் அந்த வழியிலே இந்த நிகழ்வுகள் சரியாக தொடரும் என்பது நிறைய புலம்பெயர் தமிழ் மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையில் அது குறித்ததான இந்த வாத பிரதிவாதங்கள் கருத்து மோதல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் மிக முக்கியமாக இன்றைக்கு முதலிடத்தில் இந்த பாதுகாப்பு நிலையங்கள் அகதி முகாம்கள் அவர்களுக்குரிய வதிவிடத்திற்கான தற்காலிக இருப்பிடங்கள் பல பேர்களிலே அழைக்கப்படுகிற இந்த இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த 300,000 மக்களின் இன்றைய அவலம் உடனடியாக தீர்க்கப்படுவதற்கு என்ன வழிமுறைகள் என்பதே இந்த புலம்பெயர் ஈழத்தமிழ் மக்களின் முதல் நிலைப்பாடாக இன்றைக்கு இருக்கிறது. அதற்கான பல்வேறு தனித்தனி அமைப்புகள் முடிந்த வரையில் தம்மாலான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள், நடந்து கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகள் மனதுக்கு நிறைவை தருவனவாக இருக்கின்றன. தனிப்பட்ட முறையிலும் கூட பலர் இந்த வகையிலே உதவுகிறார்கள் என்கிற அடிப்படையோடு அமைப்புகளாக தம்மை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாகவும் உதவிகள் மேற்கொள்கிறார்கள் என்கிற ஒரு நிலை காணப்படுவதாக இருக்கிறது. இதிலே இன்னமும் சிங்கள பேரினவாத அரசு தன்னுடைய மிக இறுக்கமான அதிகாரத்தை தனக்கு கீழேயே இந்த முயற்சிகள் நடைபெற வேண்டும் என்கிறதான ஒரு தன்மையை விட்டு கொடுக்காத ஒரு சூழ்நிலையில் அவைகள் எந்த அளவுக்கு நம்பிக்கை ஊட்டுவனவாக நடக்கக்கூடும் என்ற ஒரு மிக பெரிய கேள்விக்கு விடை தெரியாத நிலையில் முடிந்த வரையிலான இந்த வகையான உதவிகளை நாம் செய்தே ஆக வேண்டும் என்ற வகையிலே அவைகள் செய்யப்படுவனவாக அமைகின்றன. ஜனநாயக அமைப்புகள் என்ற வகையிலே இந்த அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு அவைகளின் மூலமாக அடிப்படை தேவைகளான உடுபுடவைகள் துணி வகைகள் மருந்து வகைகள் முதலானவைகள் எந்த அளவுக்கு அனுமதிக்கப்படுகின்றனவோ அந்த அளவுக்கு இந்த மக்களினால் உதவப்படுகின்றன. இதுதான் அந்த மிகப்பெரிய சிக்கலான நிலைமை. முழுமையான பொறுப்புகளை நாங்களே சுமந்து நம்மாலேயே இவைகளை முழுமையாக செய்து முடிக்கலாம் என்கிற வகையில் புலம்பெயர் ஈழத்தமிழ் சமூகம் முன்னின்றாலும் கூட அரசாங்கத்தின் அனுமதி என்பது அதற்கு இல்லாத பட்சத்தில் அரசாங்கம் அனுமதிக்கிறதான வகையிலான தன்மைகளில் மட்டுமே அவைகளை இடம்பெற செய்கிறதான ஒரு நிகழ்வு அமைகிறது. மக்களினுடைய மனித பேரவலத்திற்கு மாற்றாக நாம் செய்யக்கூடிய உதவிகள் என்ற வகையில் அதற்கு அரசாங்கத்தின் அனுமதி தேவையில்லை என்று அந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட தேவையில்லை என்று அனுப்பப்பட்ட கப்பலில் அனுப்பப்பட்டதான அந்த நிவாரணப் பொருட்கள் சோதிக்கப்பட்டு அவைகளில் எந்த விதமான வன்முறைக்கான சிக்கல்களோ பிரச்சனைகளோ இல்லை, அவைகள் ஆயுதங்கள் முதலானவற்றை காவி வரவில்லை என்று தீர்மானிக்கப்பட்ட பிறகும் அரசு அந்த கப்பலை திருப்பி அனுப்ப அது இந்தியாவினுடைய தமிழக துறைமுகத்தில் அனுமதி கேட்டு காத்திருந்து சர்வதேச கடல் எல்லையில் காத்திருந்து பின்னால் அவைகளினுடைய அந்த நிகழ்வுகளில் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று இறுதியாக தமிழகத்திலேயே அந்த நிவாரணப் பொருட்கள் இறக்கப்பட்டு சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஊடாக அவை விநியோகிக்கப்படும் என்கிற கடைசி செய்தி வந்திருக்கிறது. கப்பலை அனுமதிக்க மாட்டேன் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்று அரசாங்கத்தின் பிடிவாதம். ஆனால் இப்பொழுது பொருட்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற நிலைக்கு அரசாங்கம் வந்திருக்கிறது. அது சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் ஊடாக விநியோகிக்கப்பட போகிறது என்பதில் ஒரு நிம்மதி ஈழத்தமிழ் சமூகத்திற்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் அரசாங்கத்தின் ஊடாக என்றால் அது போய்சேருமா என்பது முதல் கேள்வி, எந்த அளவு போய்சேரும் என்பது இரண்டாவது கேள்வி, யாருக்கு போய்சேரும் என்பது மூன்றாவது கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாத ஒரு நிலையே இருந்திருக்கு. தவிர திருப்பி அனுப்பி நிவாரணப் பொருட்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தின் அழுத்தத்திற்கு இப்பொழுது விட்டு கொடுத்திருக்கிறது என்றால், இந்த அளவு அழுத்தத்தை இந்தியா விநியோகித்து இப்படி நிலைமைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை என்ன என்கிற ஒரு கேள்வியும் கூட ஈழத்தமிழ் சமூகத்தின் மத்தியில இருக்கிறது. அதற்கு அடிப்படையாக இந்த கன்னிவடிகளை அகற்றுகிற குழுவின் தொகை அதிகரிக்கப்பட்டது. ஜனாதிபதியின் சகோதரர்கள் தலைமையிலான குழு அவசர அவசரமான பேச்சுவார்த்தைகளை அடிக்கடி, அவர்கள் இங்கு வருவதும் இவர்கள் அங்கு போவதும், இது தமிழ் மக்களின் நலன்களை நோக்கி செய்யப்படுகிற முயற்சியா அல்லது இரண்டு அரசாங்கங்களின் ராஜதந்திர காய் நகர்த்தல்களில் நழுவலும் அழுத்தமும் என்கிறதான வகையில் செய்யப்படுகிற முயற்சிகளா என்கிற கேள்விகளை எல்லாம் ஈழத்தமிழ் சமூகம், அதிலும் குறிப்பாக புலம்பெயர் ஈழத்தமிழ் சமூகம் தனக்குள்ளே கேட்டுக்கொண்டிருக்கிறது. இன்னமும் காடுகளில் ஒளிந்திருக்கிறதான விடுதலை புலிகள் அரசாங்கத்தின் பாஷையில தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளை தேடி கண்டுபிடித்தலுக்கு தமக்கு மேலதிகமான தொடர்பு சாதனங்கள், ராடர் கருவிகள் முதலானவைகள் இன்னமும் தேவை என்கிறதான வகையிலேயே அந்த அவசரமான ராஜபக்ச சகோதரர்களின் இந்திய பயணமும் பேச்சுவார்த்தையும் இடம்பெற்றதென்றும், அவைகளை வெளிப்படையாக செய்ய முடியாத ஒரு நிலையில் அல்லது செய்யாமல் கன்னிவெடிகளை அகற்றும் குழு என்கிற போர்வையில் இந்திய அரசாங்கம் விளங்குகிறது என்கிறதான ஒரு செய்தியும் கூட வருகிறது. இந்த செய்தியை முற்றுமுழுதாக வதந்தி என்று ஒதுக்கிவிடுவதற்கும் முடியாமல் இருக்கிறது. ஆக இந்த சிக்கல்கள் எல்லாவற்றுக்குள்ளும் மிக பிரதானமாக இன்றைக்கு அந்த மனித பேரவலங்கள் என்கிற வகையில் அந்த 300,000 மக்களின் நிலையே புலம்பெயர் வாழ் ஈழத்தமிழ் சமூகத்தின் முதல் நினைவாக இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை பல்வேறு வகைகளில் பல்வேறு அடிப்படைகளில் அவர்கள் மேற்கொள்கிறார்கள், உதவிகள். ஏனென்றால் மிக முக்கியமாக தொற்று நோயினாலும் சுகாதார போஷாக்கு குறைவினாலும் இந்த தன்மைகளினாலுமே மரணமடைகிறவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து செல்கிறது. பிரதானமாக குழந்தைகள் சிறுவர்கள் நிலைமை மிக மோசமாக இருக்கிறது என்று தமிழ் சமூகம் மட்டுமல்ல சர்வதேச தொண்டு நிறுவனங்களும் ஐக்கிய நாடுகள் சபையும் அதே போல அந்த சர்வதேச செஞ்சிலுவை சங்கமும் கூட சொல்லிக் கொள்கின்றன. இதில் இந்தியா ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை பிரயோகித்திருக்கிறது என்பது ஒரு நம்பிக்கை தருகிற நல்ல விடயமாக அமைகிறது. அந்த வகையிலே அந்த அழுத்தங்களுக்காக இலங்கை அரசாங்கம் சில சில முயற்சிகளை மேற்கொள்கிறது அல்லது மேற்கொள்கிறதான தன்மைகள் இருக்கின்றன. வயோதிபர்களை பல்வேறு இடங்களில் நிவாரண கிராமங்களில் பதிவிடங்களில் கொண்டு சென்று அவர்கள் வாழ வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் அங்கிருந்து உறவினர்கள் அவர்களை வெளியே எடுத்துக்கொள்ள முடியுமானால் தொடர்பு கொண்டு எடுத்துக்கொள்ளலாம் என்கிற ஒரு அறிவித்தலும் கூட நேற்று வெளிவந்திருக்கிறது என்கிற பொழுது மெல்ல மெல்ல நிலைமை நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கிறது என்ற வகையில் அதனை இந்த சர்வதேச சமூகம் எந்த அளவுக்கு மிகச்சரியாக கொண்டு நடத்துகிறது என்பதையும், புலம்பெயர் ஈழத்தமிழ் சமூகத்தின் முற்றுமுழுதான உதவி உடனடி தேவை அந்த மக்களுக்கு கிடைக்க செய்வதில் எந்த அளவுக்கு அது முழுதாக நிறைவேற முடியும் என்பதிலுமே இந்த மக்களினுடைய எதிர்காலம் தங்கியிருக்கிறது. இன்றைய முக்கிய தேவையான இதனை நிவர்த்தி செய்து கொள்வதற்கான தங்களாலான பல்வேறு முயற்சிகளிலும் முனைகளிலுமே புலம்பெயர் ஈழத்தமிழ் சமூகம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நான் முன்னால் சொன்னது போல முந்தையதான தோல்விகள் தந்திருக்கிற பாடங்களில் இருந்து இனி சரியாக நகர்தலுக்குரிய வழிமுறைகள் பற்றிய எண்ணங்கள் வாத பிரதிவாதங்கள் என்பன நடைபெற்றுக் கொண்டு இறுதியான தீர்க்கமான ஒரு முடிவை நோக்கியும் அது தன் சிந்தனைகளை பரிமாறிக்கொண்டிருக்கிறது என்றே இன்றைய சூழ்நிலை குறித்து சொல்லிக் கொள்ளலாம் என்று கருதுகிறேன். இந்த அளவிலே இந்த பார்வையை இந்த அங்கத்தில் நிறைவு செய்து கொண்டு மறுபடியும் இன்னொரு அங்கத்திலே சந்திக்கலாம். நன்றி.